இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நண்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உள்ள தலைப்பு வந்து கிறிஸ்து என்னுள் இருக்கிறார், மரணத்திலிருந்து ஜீவன் உள்ளுக்கு. இப்போ இந்த வார்த்தை நீங்கள் கேட்க, இப்போ என்ன மரணம் என்ன ஜீவன் சொல்லி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ மரணமும் ஜீவனம்னா என்ன அர்த்தம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை அறியாத நாளில் நம்ம உண்மையிலே மரித்து போயிருந்தோம். ஏன் மரித்து போயிருந்தோன்னா, பழைய பிரசங்கத்தை எடுத்து பாருங்கள், நான் யார் என்று சொல்லி உள்ள பிரசங்கத்தில் நீங்கள் மூணு பாகமாக பிரிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் உண்மையிலே யார், நீங்கள் வந்து உடல் இல்லை, நீங்கள் ஆத்மா இல்லை, நீங்கள் வந்து ஆவி. அந்த ஆவியான அந்த ஆவி வந்து பாவத்தினால் மரித்து போயிருந்தது. அப்போ மரித்து போயிருந்தது இயேசு கிறிஸ்துக்கு ஏற்றுக்கொண்ட அன்னைக்கு ஜீவன் வந்தது. சகோதர சகோதரி, இந்த ஜீவன் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கி அநேக பேர் இது ஒரு கேள்வி இருக்கும், நான் வந்து மரணத்தில் இருக்கிறேனா இல்லை ஜீவனில் இருக்கிறேனா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சகோதர சகோதரி. ஏன்னா நீங்கள் மரித்து போயிருந்தீங்க. மரித்தருனா என்ன அர்த்தம், ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் மரித்து போகிறப்ப நீங்கள் ஆண்டவர் இயேசுவோட உங்களுக்கு உறவு இல்லை. அப்போ இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் திரும்பவும் பாவத்தில் மறிக்க முடியும். அப்படி ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தான்னா, தேவனுடைய வசனம் சொல்லுது அவன் பிசாசால் பிறக்கப்பட்டிருக்கான் சொல்லி. ஆண்டவரில் இருக்கிறவன் அவன் பாவம் தொடர்ந்து செய்ய மாட்டான். அப்போ எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்கள் மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி, அந்த ஜீவனில் இருக்கிறீங்கன்னு சொல்லி? இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு ராபோஜன் மத்தியில் ஒரு கட்டளையை கொடுத்தார். பழைய ஏற்பாடில் கட்டளை இருந்தது, புதிய ஏற்பாடில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களுக்கு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன். அந்த கட்டளை என்ன? அவர் சொல்கிறார், நான் உங்களை நேசித்தது போல் ஒருவர் ஒருவர் நேசிங்க. இது புதிய கட்டளை என்று சொல்கிறார். புதிய ஏற்பாடில் இருக்க நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அவர் சொன்னார், ஒருத்தரை நேசிங்க. அந்த ஒருத்தர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்திலும் சொல்லலை, அவர் சொன்னது தன் சீடர்கள் மத்தியில், ஒருத்தரை நேசிங்க. நேரடியாகவே அவருடைய வசனத்தை சொல்கிறார், ஒருத்தரை நேசிங்க என்று சொல்லி. எப்படி இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி நேசித்தாரோ அதே போல் நேசிக்க சொன்னார். அவர் எப்படி இயேசு கிறிஸ்து நம்மை நேசித்தார்? அவர் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தார், அவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார், அவர்கிட்ட இருக்கிறது எல்லா காரியத்தையும் கொடுத்தார். அவர் நம் இந்த பூமியில் வந்து நம்மளுக்கு பலியாக வந்தார். அவர் சொன்னார், இப்படியாக உன் சகோதரனும் சகோதரியும் நேசி என்று சொல்லி அவர் சொன்னார். பாருங்க, அந்த இடத்துல லவ் ஒன் அண்ட் நதர் எஸ் ஐ ஹவ் லவ்ட் யூ அப்படின்னு சொல்லி ஆங்கில பைபிள் எழுதியிருக்கு. அப்போ நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க, பார்ன் அகெயின் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை நீங்கள் நேரத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த திரும்பவும் பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் என்றால், இன்றைக்கி பழைய வழியில் நீங்கள் இருந்தீங்க, இயேசு கிறிஸ்து என்றைக்கு ஏற்றுக்கொண்டீங்க, இன்றைக்கி புதிய வாழ்வு. அப்போ உங்களோட வழிமுறைகள்லாம் மாறிடுச்சு. நீங்கள் முந்தி எப்படி வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் செய்கிற பாவத்து குறித்து உங்களுக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை. பாவம் தொடர்ந்து சொல்ல செய்வீங்க, பொய் சொல்லுவீங்க, ஏமாற்றுவீங்க, கோபப்படுறீங்க, எல்லா மாதிரி தில்லுமுள்ளும் பண்ணுவீங்க, ஒருத்தனை ஏமாத்துங்க. ஆனால் அதை குறித்து உங்களுக்கு வந்து மனசில் எந்த ஒரு உறுத்தலும் இருக்காது. ஏன்னா அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் இல்லை. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்களோ, இப்போ என்ன ஆனிச்சு, யாராவது ஒரு ஆளை ஏமாத்துனீங்கன்னா எப்படி வேதத்தில் இருக்குன்னா, சகையு ஏமாத்தினால அவன் என்ன செஞ்சான், இருக்கிறது ஒரு பங்கு ஏமாத்தினா நாலு பங்கை திருப்பி கொடுத்துட்டான். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்ல, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொல்லிட்டு. அப்படி நீங்கள் யாராவது ஏமாத்திருந்தீங்கன்னா திரும்ப போய் அதை போய் செட்டில் பண்ணிடுங்க. ஏன்னா ஆண்டுகிட்ட மன்னிப்புக்குறது ஒன்று, இன்னொருத்தனை ஏமாத்திருந்தா திருப்பி போய் அதை வந்து கட்டிடுங்க, அதை வைத்திருக்காதீங்க. அப்படி அந்த மனுஷன் உங்களை மன்னித்தானா பரவாயில்ல, பரவாயில்ல கொடுக்க வேணாம்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் அந்த மனுஷன் ஒன்று சொன்னால் இதை போய் தீத்துருங்க, இது உங்களுக்கு நன்மை. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து வரப்ப இப்போ என்ன ஆயிடுச்சு, உங்களோட ஆவிக்குரிய மனிதனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இணைந்துட்டார். அந்த இடத்துல எழுதியிருக்கப்போ உங்கள் குணாதிசயம் இப்போ மாறிடும். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சினா கூட உங்களால் நிற்க முடியாது. உங்கள் உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தப்பு செய்தல வந்து நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லி உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாவத்து உள்ளுக்கு நிலைத்திருக்க முடிய விட முடியாது. அதனால் தான் தொடர்ந்து பாவம் செய்கிறவன் பிசாசால் பறக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு பாவம் செய்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாவத்தில் விழுக முடியும். பாருங்கள், பாவத்தில் விழுக முடியும். பரிசுத்தவான் பாவத்தில் விழுவான். யார் பரிசுத்தவான்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நடக்கிறவன் தான் பரிசுத்தவன். அவன் விழுக முடியும். அவன் தடுக்கி விழுந்துட்டான், அவன் எழுந்திரிச்சு திரும்ப போய் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு யார்கிட்ட என்ன செய்யணுமோ அதை போய் அவன் திருப்பி செஞ்சிருவான், மன்னிப்பு கட்டுருவான். நீங்களுக்கும் உங்களுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் சபையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் ஒன்று செய்ய முடியுன்னா, இல்லை தெரியல எப்படி செய்யணும்னா, நீங்கள் போய் உங்கள் பாஸ்தரை பாருங்கள், உங்கள் மூப்பரை பாருங்கள், இல்லை ஒரு சகோதரனை பாருங்கள். ஒரு சகோதரியை பார்த்து பார்த்து பேசி இதை தீர்த்துருங்க. இதை தீர்த்துட்டு இதை தீக்காமல் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் தீக்காமல் தொடர்ந்து தெய்வம் முன்னுக்கு நிற்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பேர் என்ன சொல்ல கோபத்தில் இருப்பாங்க. சில பேர் அது ஞாயிற்றுக்கிழமைக்கு சபைக்கு போவாங்க, ஒரு 10 மணிக்கு ஆராதனை ஸ்டார்ட் பண்ணோம், 2 மணிக்கு முடிச்சுட்டு கீழே போய்ட்டு கோப்புக்கடலில் உட்காந்து இன்னொருத்தங்களை பற்றி குறைஞ்சு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சகோதர சகோதரிகளை, இதை செய்யாதீங்க, இது ஆண்டவர்கிட்ட வந்ததல்ல. அப்படி உங்களுக்குன்னு ஒரு சகோதரனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்துச்சா, ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு அதை தீர்த்துருங்க. உங்களால் தீர்க்க முடியலையா, இன்னொரு பூப்பர்கிட்ட, இன்னொரு பாஸ்தர்கிட்ட, இல்லை இன்னொரு ஆவிக்குரிய, ரொம்ப ஆவிக்குரிய அறிந்த ஒரு சகோதரன்ட்டு போய் பேசுங்க, இதை தீர்த்துருங்க. அதை நீங்கள் தீக்காமல் வச்சுருக்காதீங்க. பாருங்கள், வேத வசனம் சொல்லுது எப்படி இதை நீங்கள் செய்ய முடியும்னா, அவர் சாயலாகத்தான் நாம் நாளுக்கு நாள் மறுரூபம் ஆகிறோம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க, நான் உங்களை நேசித்தது போல் சொல்கிறார். இந்த வார்த்தை எடுத்து உங்கள் முன்னுக்கு வைத்து அதை பாருங்கள், அதை தியானம் பண்ணுங்கள், அதை தியானம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் சகோதரனை நேசிக்க வேண்டும் சொல்கிறார், கட்டளை கொடுத்துருக்காரு இயேசு கிறிஸ்துவை நான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்கள் தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. சகோதர சகோதரி, அப்படி நீங்கள் இதை செய்யாமல் இருந்தால் வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. 1 யோவான் 3:14 எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யார் சொல்கிறார் தெரியுமா? அப்போஸ்தல்கள் சொல்கிறார்கள். அப்போஸ்தல்கள் அவங்க மத்தியில், ஒரு அப்போஸ்தல்களை, யோவான் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவ பின்பற்றி நடக்கிற அப்போஸ்தல்கள், பரிசுத்தவானுங்களா, நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும்? இந்த நேரத்தில் அந்த அப்போஸ்தலர்கள் சொல்கிற சகோதர இடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் மனுஷ கொலை பாதகனாக இருக்கின்றான். மனுஷ கொலை பாதகவன் எவனோ அவன் உள்ளுக்கு நித்திய ஜீவன் நிலைத்திராது. பாருங்க எவ்வளோ தெளிவாக யோவான் சொல்லுகின்றார். அப்போஸ்தலர்களுக்கு நான் இது தெளிவாக இருந்துச்சு. என்ன தெளிவாக இருந்துச்சு? நீங்கள் உங்களோட சபையில் இருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் நேசிக்காவிட்டால் நீங்கள் மரணத்தில் இருக்கிறீங்க. நான் திரும்பவும் சொல்லுகிறேன் சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் சபையில் இருக்கிற மக்கள் மத்தியில் பகச்சு கொண்டு குரம் பேசிக்கொண்டு அவங்க மத்தியில் வந்து மின்னுக்கு விட்டுட்டு பின்னால் உட்காந்து கோப்பி கடையில் பேசிக்கிட்டு கூட்டத்தில், வீட்டு கூட்டத்தில் போயிட்டு அந்த சகோதரிப்பட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிந்து கொள்ளுங்கள், வேதம் சொல்லுது நீங்கள் மரணத்தில் ஜீவித்து கொண்டு இருக்கிறீங்க. சகோதர சகோதரி, அதுதான் நான் சொல்லியிருந்தேன். அப்படி உங்களால் முடியலையா, இதை கொண்டு போய் உங்களை உங்களோட போதகர்கிட்ட சொல்லுங்கள், பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், கொண்டு போயிட்டு உங்களுக்கு சபை மூப்பு இடத்துல சொல்லுங்கள், கொண்டு போய் ஆவிக்குரிய வளர்ந்த இன்னொரு சகோதரனோ சகோதரிட்ட சொல்லி இதை சொல்லுங்கள். இதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும்னு அதான் அவன் சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய மகிமையை கண்ணாடியில் காண்பது போல் தேவனுடைய வார்த்தையை எனக்கு முன்னுக்கு வைத்து பாருங்கள். அதனால தான் பவுல் திமோத்தியிட்ட சொல்கிறாரு, இதை நீ பயிற்சி பண்ணு. எதை பயிற்சி பண்ணு? இந்த வேத வசனத்தை எடுத்து நீ தியானம் பண்ணி அதன்படி நீ செய் அப்படின்றாரு. அப்போ நீங்கள் இதை செய்யப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா, மரணத்திலிருந்து மாறி இப்போ ஜீவனுக்கு வந்துட்டீங்க. பாருங்கள் எவ்வளோ முக்கியமாக இருக்குது சகோதர சகோதரிகளே. நீங்கள் மரணத்தில் ஜீவித்து கொண்டு இருந்தால் அது எவ்வளோ அபாயமாக ஒரு காரியம். இப்போ இயேசு கிறிஸ்து உள்ளுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அப்படி ஒரு சகோதரனை நீங்கள் உங்கள் சபையில் பகச்சு கொண்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மரணத்தில் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ மரணத்துலேருந்து எப்படி ஜீவனுக்கு வருது? நீங்கள் போயிட்டு உங்கள் அந்த வார்த்தையை, ஆண்டவர் என்ன சொன்னார், கட்டளை கொடுத்தார், நான் உங்களுக்கு புதிய கட்டளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் உங்களை நேசித்த போல் ஒருத்தர் ஒருத்தர் நேசிங்க சொல்லி அந்த இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை இதை எடுத்து முன்னுக்கு வைத்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஓ, உங்களுக்கு சொல்லுங்க, இருதயமே என் சிந்தையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார், கட்டளையாக கொடுக்கின்றார். அவர் ஒரு இது வந்து ஒரு நிபந்தனையாக சொல்லலை, அவர் வந்து ஒரு கேட்டுக்கொள்கிறது இல்லை, அவர் கேட்கல சகோதர என் பிள்ளைகளே இதை வந்து நீங்கள் செஞ்சால் நல்லது அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்ல ஒரு கட்டளை கொடுக்கின்றார். அவர் கட்டளை கொடுத்து சொல்கின்றார், ஒருத்தரை ஒருத்தர் நேசிங்க சகோதர சகோதரி. எப்படி நீங்கள் உங்கள்கிட்ட என்னென்ன ஆண்டவர் கொடுத்தார் அவர் சொல்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து தன் உயிரை கொடுத்தது போல் ஆண்டவர் அப்படியாக நேசிக்கிறதுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார். எப்படி நீங்கள் செய்ய முடியும்? அப்படி உங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த காரியத்தை உங்கள் சகோதரருக்கு சொல்லி கொடுங்க. நீங்கள் உங்களுக்கு படிப்பில் அறிவில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பிறருக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ளுங்க. இதுதான் நீங்கள் வந்து சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓட்டு இப்போ போயிட்டு வந்துட்டு புதன்கிழமை போயிட்டு வந்துட்டு ஓ பாய் பாய் ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன பிரயோஜனம்? இது என்ன பிரயோஜனம்? அப்படி ஒருத்தன் சகோதரன்னு சொல்லிவிட்டு அவன் பாவத்துள்ளுக்கு ஜீவித்து கொண்டிருந்தான் அவனோடு இணையாதே. ஏன்னா ஏன் இணையாது? அந்த ஆவி உங்களுக்கு பிடிச்சிரும். அதனால தான் அவர் சொல்கிறார். ஆனால் நீங்கள் சபைக்கு போயிட்டுருக்கீங்க, அந்த சகோதரர் தினைக்கும் வார வாரம் வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சஞ்சலம் விரிசல் இருந்து கொண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் போயிட்டு அந்த சகோதரனை பற்றி பார்த்து பேசுங்க. தெரியாத மாதிரி இருக்காதீங்க. அப்படி தெரியாத மாதிரி இருந்தால் அது ஒரு குடும்பம் அல்ல. பாருங்கள், ஏஸ் நம்ம இந்த தேவனுடைய சபைன்றது அது தேவனுடைய உடல். அது நீங்கள் எங்கே எந்த சபையில் இருக்கிறீங்களோ அது ஒரு குடும்பம். அந்த ஒரு குடும்பம் மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல பங்கெடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரிசுத்த ஆண்கள் அதாவது நீங்களும் நானும் அந்த இடத்துல இணைந்திருக்கப்ப அவர் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறதா எல்லா பாவத்திலிருந்து. அப்போ நீங்கள் இணைந்து இந்த காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் உங்கள் சகோதரன் நேசிக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நேசிக்கணுமோ பாதி காவாசி முக்காவாசி இல்லை. அந்த சகோதரனுக்கு ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த சகோதரனை கடைசி வரைக்கும் பார்க்க எப்படி அந்த சூழ்நிலேருந்து வெளியாக்க வேண்டும் சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறது நீதியில், அந்நீதியில் போய் பார்க்க தேவை. நீதியில் ஆண்டவருடைய வசனத்தின்படி நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த சகோதரன் மத்தியில் ஒரு சூழ்நிலை மாற்றி கொண்டு இருக்காரு. அந்த சூழ்நிலை எப்படி? வேத வசனம் என்ன சொல்லு பாருங்கள். உங்களுடைய இறுதியமும் சிந்தியும் உலகம் என்ன சொல்லுன்னு சொல்லி பார்க்காதீங்க. சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு உலகம் சொல்கிறது அடிப்படையில் பார்த்துடாதீங்க. அதனால தான் சொன்னார், ரெண்டு பேர் சொல்கிறார். ஏன் ரெண்டு பேர்? ஒரு காரியத்தில் ரெண்டு ஆலோசனை இருக்க வேண்டும். ரெண்டு ஆவிக்குரிய மனிதனோட ஆலோசனை இருக்க வேண்டும். ரெண்டு சகோதரியோட ஆலோசனை இருக்க வேண்டும். ஒரு மனுஷனாக செய்யாதீங்க. சில பேர் சொல்லுவாங்க இப்படி, பிரதர் நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் பிறட்டு யார்ட்டு சொல்லிடாதீங்க. இது ஆண்டர்ட்டேருந்து வந்ததில்லை, எனக்கு இந்த தேவை இருக்குது, யார்ட்டு சொல்லிடாதீங்க அப்படின்னு சொன்னால் அது ஆண்டர்ட்டேருந்து வந்ததில்லை. சகோதர சகோன்னு எந்த சகோதர சகோதரோட காரியத்தை கேட்டால் கூட இன்னொரு ரெண்டு சகோதரர் இருக்கட்டும், அது ஆராய்ஞ்சு பார்க்கட்டும். எப்படி ரெண்டு ஆராய்ந்து பார்க்க, ரெண்டு ஆவிக்கிற மனிதன் ஆராய்ந்து பார்க்க, ஆமாம் அந்த சகோதரருக்கு இந்த காரியம் இருக்கின்றது, இதை எப்படி நம்ம இந்த சகோதரனுக்கு இந்த காரியத்துலேருந்து விடுதலை கொடுக்க முடியும், எப்படி இந்த காரியத்தில் நான் ஒரு தீர்வு காண முடியும்னு சொல்லி ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. உணர்ச்சி வசப்பட்டும் இல்லை உலகத்தை கொடுக்குற உலகத்தில் உள்ள ஞானத்தை கொண்டு அல்ல, தேவ ஞானத்தை கொண்டு. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு காலையில் திடீர்னு இருந்துச்சு, நேற்று நேற்று ராத்திரி ஒரு சொற்பனம் கண்டேன், ஆண்டவர் எனக்கு இந்த உதவியை செய்ய சொன்னார். இது ஆண்டர்ட்டு வந்ததா? அவங்களோட இயேசு கிறிஸ்துன்னு வந்தது. இயேசு கிறிஸ்து இப்படியா செய்வார்? இல்லையே. அவங்களோட வாழ்க்கையை பாருங்கள், அந்த வாழ்க்கையின் கண்ணிலிருந்து தெரியும் இது ஆண்டவர்ட்டேருந்து, இயேசு கிறிஸ்துலேருந்து வந்ததா இல்லை அவங்க சொந்த சிந்தையிலேருந்து வந்ததான்ட்டு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் தான் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், ஆடுகளை ஓனாய் மத்தியில் அனுப்புறது போல் உங்களை அனுப்புகின்றேன், சர்ப்பங்களைப் போல் வின்னா உள்ளவர். அவர் சொல்லுகிறாரு, நல்லா புத்தியாக நடந்துக்கொள், ஞானமாக நடந்துக்கொள், பாம்பு எப்படி இருக்குதோ அது மாதிரி ஞானமாக நடந்துக்கோள், புறா போல கவடட்டமாக இருங்க. அப்படின்னா சொல்கிறது, சாந்தமாக இருங்க, தாழ்மையாக இருங்க, ஆனால் ஞானமாக இருங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். போயிட்டு ஏதோ கேள்விக்கு இப்படி டக்குன்னு கேட்டுட்டு போய் டக்குன்னு செய்கிறது இல்லை, கேட்டுட்டு செய்கிறது அப்படி இல்லை. கேட்டுட்டு ஆண்டவர் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன? ஆவியிலே பகுத்தறிங்க சகோதர சகோதரி, ஆவியிலே பகுத்தறிங்க. எப்படி? இயேசு கிறிஸ்துகிட்ட கேளுங்க, தேவனுடைய வார்த்தையின்படியாக அவர் சொல்லிக்கிறார். பரிசுத்தாவிட்டதில் கேளுங்க, அவர் உங்களுக்கு வழிபடுத்துவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நேசிக்க சொல்கிறார். சகோதர சகோதரி, கிறிஸ்துவோட அடிப்படையே அன்பு. இது நீங்கள் விட்டு நவந்துக்கிட்டு போனீங்கன்னா நம்ம வந்து பழைய ஏற்பாடு போல் ஆயிரும். பழைய ஏற்பாடு பரிசினம் சதுசினம் போல் ஆயிட்டு எழுதி இப்படி எழுதியிருக்கு அப்படி எழுதியிருக்குன்னு போயிடுவோம். இல்லை, பரிசுத்த ஆவியார் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதோட அடிப்படையை தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு உள்ளுக்கு பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவன், கத்தாதி கத்தர். அவர் எல்லாருமே உண்டாக்கின அவர். அவர் இந்த பூமியில் வரப்போ அவர் பாருங்கள் எவ்வளோ அன்பு நிறைந்தவராக இருக்கின்றார். அவர் எவ்வளோ மன்னிக்கும் தன்மையாக இருக்கின்றார். அவரோட குணாதிசயத்தை பாருங்கள். அந்த குணாதிசயம் நம் உள்ளுக்கு உருவாக வேண்டும். அதான் பவுல் சொல்கின்றார், சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களுக்கு பிறக்க நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி. அதனால் சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து உங்கள் ஆத்மா உள்ளுக்கு பிறக்க வேண்டும். அவர் நம்மளுடைய ஆத்மாவின் மனவாளன்,
பாருங்கள், உலகத்தின் இருக்கிற கணவன் தன் மனைவிக்கு உள்ள தேவைகளெல்லாம் அவர் சந்திக்கிறாரா இல்லையா? ஒரு நல்ல ஒரு கணவன் தேவைகள்லாம் சந்திக்கிறா இல்லையா? இவர் சொல்கிறார், நான் உன் ஆத்மாவின் மணவாளன், அந்த மணவாளன் உங்களுடைய தேவைகளையும் உங்களுக்கு காரியத்தெல்லாம் சந்திக்கிறதுக்கு அவர் இருக்கிறார். அவர் ஒருபோதும் உங்களை புறம்பி தள்ளிட்டு போக மாட்டார். அவர் தான் இந்த கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? நான் உங்களை நேசித்தது போல் நீங்கள் ஒருவர் ஒருவர் நேசிங்க என்று சொல்லி அவர் சொன்னார். அப்போ எந்த கட்டளை நமக்கு கொடுத்தார்? நம்மளை இன்னொரு சகோதரனோ இன்னொரு சகோதரி ஆண்டவர் நேசிக்க சொல்கின்றார். எப்படி நேசிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை நீ நேசித்தது போல். அப்போ நம்ம இருதயமும் சிந்தி நினைக்கும், இந்த ஆளா இவன் சரியான பெரிய தில்லு புல்லு சரியான பொய் சொல்கிற ஆளாச்சே, ஏமாத்துக்காரனாச்சே. ஆமாம் ஆமாம், ஏமாத்துக்காரனாக இருக்கும், பொய்க்காரனாக இருக்கட்டும். ஆனால் சகோதர சகோதரி, இந்த மனிதனை ஆண்டு சொல்ல நீங்கள் நேசிக்க சொல்ல, அவரோட செய்கிற வேலையை நேசிக்க சொல்லலை, அவர் செய்கிற தில்லுமூலை நேசிக்க சொல்லலை. அவர் சொல்கிறார், அந்த மனுஷனை நேசி. எப்படி நேசிக்கிறது? அந்த மனுஷன்கிட்ட உட்காந்து பேசுங்க. ஆமாம், அப்படி அந்த மனுஷன் தொடர்ந்து தீமையும் பாவமும் செய்து கொண்டு இருந்தால் நீ விட்டு ஓடிடுங்க, போயிருங்க, அவரோட இணைந்திருக்க தேவையில்லை. சில நேரத்தில் நீங்கள் தேவ ஆலோசனை கொடுத்து அன்பு குறிப்பை நீங்கள் தேவ காரியத்தை கொடுத்து அந்த மனுஷன்கிட்ட நீங்கள் பேசப்போ உதவி செய்யப்போ கூட அந்த மனுஷனாலும் ஆத்திரமாகுவாங்க, ஆக்ரோஷமாகுவாங்க, உங்கள் மேலே ஆத்திரப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்கிறது? அவங்கள நேசி என்று சொல்கிறது. அதனால் இந்த சூழ்நிலை மத்தியில் கூட ஆண்டோட கட்டளை நமக்கு என்ன? அந்த சகோதரனை நேசி. அப்போ உங்கள் இருதயத்துக்கும் சிந்திக்கும் நேசிக்கிறதுக்கு நீ கட்டளையிட வேண்டியதாக இருக்குது. இதை செய்யுங்க, ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்போம். இது தேவனுடைய கட்டளை. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.